இன்றைய சித்தாந்த சைவ ஞான சாஸ்திர சிந்தனை ஆகிய சிவஞான சித்தியார் துவக்கம் ஆதர சிவஞானிகள் பொழிப்புரையை சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டியிருக்கிறது. சிவஞான சித்தியார் துவக்கம் அருளந்த சிவாச்சாரிய சுவாமியர் அருள் செய்தது. இந்த நூலிலே மாதவ சிவஞானசனுடைய உரையின் துணை கொண்டு இலக்கன் உள்ள பாயிர பகுதி நிறைவு செய்யப்பட்டது. அதன் பிறகு அளவை இலக்கணத்தில் உள்ள தெய்வங்கள் அவற்றின் கருத்து அளவிலே சுருக்கமாக சிந்திக்கப்பட்டு அதன் பிறகு நூல் இப்பொழுது தொடங்குகின்றது. இந்த சிவஞான சித்தியார் துவக்கமானது இதற்கு முதல் நூலாக விளங்கக்கூடிய நீகண்ட தேவநாயனார் அருள் செய்த சிவஞான போதத்தைப் போலவே 12 சூத்திரங்கள் பெற்று விளங்குவது. 12 சூத்திரங்களும் முதல் 6 சூத்திரங்கள் பொது அதிகாரம் என்று தலைப்பின் கீழும், அடுத்த 6 சூத்திரங்கள் உண்மை அதிகாரம் என்று தலைப்பின் கீழும் அமைந்துள்ளன. மேலும் அதிகாரம் இயல்களாக பகுக்கப்பட்டுள்ளது. பொது அதிகாரம், பிரமாண இயல், இலக்கண இயல் என்று 2 இயல்களாக பகுக்கப்பட்டு ஒவ்வொரு இயலும் 3 சூத்திரங்கள் பெற்று திகழ்கின்றன. அதுபோலவே உண்மை அதிகாரமும் சாதன இயல், பயன் இயல் என்று 2 இயல்களாக பகுக்கப்பட்டு இயல்தோறும் 3 சூத்திரங்கள் விளங்குகின்றன. இவ்வாறு 3 உறுப்புகள் பெற்று விளங்குகின்ற பிண்டம் என்று நூலை குறிப்பிடுவார். தமிழ் இலக்கண நூல்களுக்கெல்லாம் தலையாய நூலாக பின்னாடி விளங்கி வருகின்ற தொல்காப்பெரும்புகள் தொல்காப்பியமானது 3 உறுப்புகளை எடுத்துச் சொல்கின்றது. அந்த 3 உறுப்புகள் எவை என்றால், சூத்திரம், இயல், அதிகாரம், இந்த 3 தான். இந்த 3 உறுப்புகள் அடங்கிய நூலை பிண்டம் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. அந்த வகையை சார்ந்துதான் நம்முடைய ஞான சாத்திரங்களாகிய சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் விளங்குகின்றன. 3 உறுப்படக்கிய பிண்டம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவார். அந்த 3 உறுப்புகள் சூத்திரம், இயல், அதிகாரம். அதிலே சூத்திரம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், இயல் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், அதிகாரம் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் தொல்காப்பியர் அழகாக எடுத்திருக்கின்றார். அந்த அம்சங்கள் எல்லாம் பெற்று இந்த சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் விளங்குகின்றன. அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பதே அது ஒரு தனி சுவையான ஒரு கண்ணோட்டமாகும். அது விரிவாக செய்ய வேண்டிய ஒரு கண்ணோட்டம். பண்டை தமிழ் மரபிலே வகுக்கப்பெற்ற சூத்திர மரபு, இயல் மரபு, அதிகார மரபுகளை எல்லாம் எவ்வாறு அருமையாக பெற்று நம்முடைய சித்தாந்த ஞான நூல்கள் திகழ்கின்றன என்ற கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். சூத்திரம் என்பது எப்படி இருக்க வேண்டும், இயல் எப்படி இருக்க வேண்டும், அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் தொல்காப்பியர் கூறுவனவற்றை சுருக்கமாக இங்கே நாம் பார்ப்போம் என்றார். சூத்திரத்தை பற்றி கூறும்பொழுது ஆசிரியர் தொல்காப்பியர் தெளிவுரை எடுத்திருக்கின்றார். சூத்திரம் என்பது ஒரு பொருளை உள்ளடக்கியிருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறுகின்றார். அவருடைய திருவாக்கின்படி பார்த்தால், ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும். முதலிய என்ற சொல் முக்கியமானது. இலக்கண நூல்கள், பல இலக்கண நூல்கள் சூத்திரங்கள் பெற்றுக் கொள்கின்றன. சூத்திரம் என்பது அது ஒரு தனி அமைப்பு. அதனை நூற்பா என்று தமிழிலே வழங்குகின்றனர். அது மிகச் சுருங்கிய அளவிலே திகழக்கூடியது. அந்த சூத்திரமானது ஒரு பொருள் நுதலி வர வேண்டும். நுதலுதல் என்றால் என்ன? நுதலுதல் என்றால் அது உள்ளடக்கி இருக்கின்ற கருத்து, அதுவே நுதலுதல், நுதலிய கருத்து. அதான் சூத்திரத்தில் கீழெல்லாம் ஆசிரியர் எழுதும் போது, என்பது சூத்திரம் என் முதலிப்போ எனின் என்று எழுதுவார்கள். இலக்கண நூல்களில் ஆயினும் சரி, சிவஞான போதம் போன்ற சாத்திர நூல்களில் ஆயினும் சரி, என்பது சூத்திரம் என் முதலிப்போ எனின். முதலுதல் என்பது அது மையக்கருத்தாக சொல்லக்கூடிய விஷயம், அதுவே முதலுதல். நுவலுதல் என்பது அந்த சூத்திரம் சொல்கின்ற எல்லா கருத்துகளையும் நுவலுதல் சொல்லலாம். உதாரணமாக அந்த முதல் சூத்திரத்தை சிவஞான போதமாகட்டும் அல்லது சித்தியாராகட்டும் முதல் சூத்திரத்தை எடுத்துக் கொண்டோம் என்றால் அது பல செய்திகளை நமக்கு சொல்கின்றது. உலகம் முத்தொழில் படுவது, இந்த உலகம் ஒருவனாலே தோற்றுவிக்கப்பட்டது, இந்த உலகம் ஒரு உள் பொருள், இந்த உலகத்தை எவன் முற்றிலுமாக ஒடுக்குகின்றானோ அவனே உலகத்தை மீளவும் தோற்றுவிப்பான், இப்படி பல கருத்துக்களை முதல் சூத்திரம் சொல்கின்றது. ஆனால் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்கின்றார்? சூத்திரம் என்பது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் என்று சொல்லியிருக்கின்றார். அப்போ இந்த சிவஞான போதம், சிவஞான சித்தியார் சூத்திரங்களை எல்லாம் பார்த்தால் ஒரு சூத்திரத்திலே பல செய்திகள் சொல்லப்படுகின்றனவே. உலகம் உள் பொருள் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது, அது தோன்றியிருந்து ஒடுங்குவது என்ற செய்தி சொல்லப்படுகின்றது, அதை தோற்றுவிப்பான் ஒருவன் வேண்டும் சொல்லப்படுகின்றது, சங்காரக்கரவனே அதை தோற்றுவிப்பவன். இப்படி பல செய்திகள் செஞ்சாரே என்றால் இவையெல்லாம் ஒரே ஒரு கருத்தை நிலைநாட்டுவதற்காக சொல்லப்பட்டவைதான். என்ன கருத்து? சிவபெருமானே இவ்வுலகிற்கு முதற்கடவுள், சிவபெருமானே முழுவதற் கடவுள் என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்காக அதற்கு ஏதுவாக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் இவையெல்லாம். அப்போ அந்த சூத்திரம் கொண்டிருக்கிற மைய கருத்து சிவபெருமானே பரம்பொருள் என்பது. ஆகவே ஒரு பொருள் முதலித்தான் அந்த சூத்திரம் வருகின்றது. அந்த கருத்து உள்ளடங்கி இருக்கின்றது. அதை நிலைநாட்டும் பொருட்டு பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அவ்வாறு சொல்லப்படுவதெல்லாம் சூத்திரம் நுவலும் கருத்துக்கள். அந்த மைய கருத்தாக உள்ளடங்கி இருக்கின்றதே அது சூத்திரம் நுகலும் கருத்து. ஆகவே ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒரு பொருள் தான். அது ஆசிரியர் மெய்கண்டாரே கருத்துரை செய்திருக்கின்றார்கள். சுஞான போதத்தை பார்த்தோம் என்றால் அந்த கருத்துரை ஒரு கருத்தை தான் சொல்வார். முதல் சூத்திரம் சொல்லிட்டு சொல்வார், 80 சூத்திரம் எண்ணுதலித்துவனின் சங்காரகாரனாகிய முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணர்ச்சிதான் உதவித்து அந்த கருத்தை சொல்கின்றது இந்த சூத்திரம். இரண்டாவது சூத்திரம் ஒரு கருத்து தான் சொல்றார், புனருபவம் வருமாறு உணர்ச்சிதான் உதவித்து. மூணாவது சூத்திரம் ஒரு கருத்து தான், ஆன்ம பிரகாசம் உணர்ச்சிதான் உதவித்து. இப்படி எல்லா சூத்திரத்துக்கும் ஒரு கருத்து தான். ஆகவே சூத்திரம் என்பது ஒரு பொருள் உணர்த்த வேண்டும். அந்த ஒரு பொருளை சொல்லும் போது அதுல பல தடைகள் பல சந்தேகங்கள்லாம் நமக்கு வரும். அப்ப அதை நிலைநாட்டுவதற்காக பல காரணங்களை சொல்வார்கள். அவ்வளவுதான். மற்றபடி அந்த சூத்திரம் ஒரு ஒரு கருத்தை தான் சொல்கின்றது. ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் துர்காட்டை சொல்வார். இனமொழி கிடந்த ஓர்த்தினானும், இந்த இயல் என்று சொல்கின்றோமே அதை ஓத்து என்று துர்காட்டை கொடுத்திருந்தார். இனமொழி கிடந்த ஓர்த்தினானும், அதாவது ஒரே தன்மையான கருத்துக்களை கொண்டுள்ள பகுதி ஓத்து அல்லது இயல் என்று சொல்லப்படும். இப்ப பிரமாண இயல் ஒரே தன்மையான கருத்துக்கள். எப்படி? ஒரு பொருள் உள்ளது என்று நிலைநாட்டுதல். அதுதான் ஒரு பொருள் உள்ளது என்று தகுந்த காரணங்கள் சொல்லி நிலைநாட்டுதல். இதைத்தான் நம்ம பிரமாண இயல்ல பார்க்கலாம். முதல் சூத்திரத்தில் பார்த்தா பதிப்பொருள் உண்டு என்று நிலைநாட்டுவார்கள். இரண்டாவது சூத்திரத்தில் பார்த்தா பாசப்பொருள் உண்டு என்று நிலைநாட்டுவார்கள். மூன்றாம் சூத்திரத்தை பார்த்தா பசு உண்டு என்று நிலைநாட்டுவார்கள். ஆகவே பொருள் உண்மையை சாதித்தல் என்ற ஒரு ஒத்த கருத்து முதல் மூன்று சூத்திரங்களில் காணப்படுகின்றது. எனவே அந்த முதல் மூன்று சூத்திரங்களையும் ஓர் இயலாக வைத்து பிரமாண இயல் என்று வைத்தார். அடுத்தால பாருங்க இலக்கண இயல் 4, 5, 6 சூத்திரங்கள். அவற்றை பார்த்தால் பொருள்களுக்கு இயல்பு சொல்லுதல். 4 சூத்திரம் பார்த்தா பசுவுக்கு இயல்பு சொல்லுதல். 5 சூத்திரம் பாச இயல்பு சொல்லுதல். 6 சூத்திரம் பதி இயல்பு சொல்லுதல். இப்படி பொருள்களின் இயல்பை சொல்வது இலக்கண இயல். அது அதே மாதிரிதான் சாதன இயல் பயணியல் பார்த்தோம்னா அதுவும் எப்படி இருக்கும், ஒத்த கருத்து உள்ள ரொம்ப ஒற்றுமையுடைய சூத்திரங்களாக இருக்கும். அது ஒரு இயல்புள்ள இருக்கிற சூத்திரங்கள். அதான் இனமொழி கிளந்த ஓர்த்தினானும், ஒரே இனமான கருத்தை சொல்வது. பொதுமொழி தொடர்ந்த படலத்தானும் அப்படின்னா அதிகாரம் என்ற வந்து படலம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். பொதுமொழி தொடர்ந்த படலத்தானும், படலம்னு சொன்னா அதுல வர்ற சூத்திரங்களுக்கெல்லாம் ஒரு பொது கருத்து ஒண்ணு இருக்கணும். அந்த பொது கருத்துடைய சூத்திரங்கள்லாம் ஒரு அதிகாரத்தின் கீழ் அடங்கும். முதல்ல 6 சூத்திரங்கள் பொது அதிகாரம் என்ற தலைப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. அப்ப சைவ சித்தாந்தத்தில் பொதுனா என்ன பொருள் சொல்றாங்க? பெத்த நிலை, கட்ட நிலை, என்ன உயிர்கள் மரத்தை சார்ந்து உள்ள நிலை, அதான் பெத்த நிலை. அந்த பெத்த நிலையை பற்றி பேசுவன 6 சூத்திரங்களும். அந்த பொதுவான கருத்து 6 சூத்திரங்களிலும் இருக்கின்றது. எனவே அந்த 6 சூத்திரங்களும் ஒரு அதிகாரம். பெத்த நிலையை பொது என்று சொல்கின்றார்கள். எனவே அது பொது அதிகாரம். அடுத்த 6 சூத்திரங்களும் ஒரு பொதுவான கருத்தை கொண்டுள்ளன, முத்திய நிலை பற்றியே விளக்குவன. எனவே அந்த 6 சூத்திரங்களையும் தனியாக வைத்து என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? உண்மை அதிகாரம். சைவ சித்தாந்தத்தில் உண்மை என்பது முத்தியை குறிக்கும். மாபாடிகளே சுவாமி குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இவ்வாறு இந்த நூலின் அமைப்பு பண்டை தமிழ் சான்றோர் வகுத்துள்ள ஒருவருள் முதலிய சூத்திரத்தானும், இனமொழி கிளந்த ஓத்தினானும், பொதுமொழி தொடரும் படலத்தானும், மூன்றொரு படத்திய பிண்டத்தானும் என்ற அந்த தொல்காப்பிய விதிக்கு ஏற்றவாறு மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது. சிவஞான போதத்தைப் போலவே சிவஞான சித்தியாரம் அமைந்துள்ளது. என்ன ஒரு வேற்றுமை? அங்கு சூத்திரம் என்று அது தனியாக ஒரு யாப்பு உள்ளது. இலக்கண நூல்களில் எப்படி சூத்திரங்கள் அமைந்துள்ளனவோ அது மாதிரி சிவஞான போத சூத்திரங்கள் அமைந்திருக்கும். ஆனால் சிவஞான சித்தியாரிலே சூத்திரங்களை பார்த்தோம் என்றால் ஆசிரிய விருத்தமாக அமைந்துள்ளது. அதாவது காவிய சுவை தரக்கூடிய பேரிலக்கியங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் விருத்த பார்த்தல் தான் மிகுதியாக இருக்கும். அப்படி ஒரு விறுவிறுப்பாக ஒரு கருத்தை சொல்வது அல்லது வர்ணிப்பது இது போன்ற அழகுகளுக்கெல்லாம் மிக ஏற்றதாக அந்த விருத்த பார்க்கல் அமைகின்றன. அப்படிப்பட்ட விருத்த பார்க்கலின் துணை கொண்டே மிகச்சிறப்பாக தத்துவ கருத்துக்களை சொல்லி இந்த பாவம் வச்சுட்டு தானே நீ வந்து பல காரியங்களை படித்து பொழுது கூடியிருக்கின்றாய். அதே நடையில சொல்றேன் பார், உயிர் கூறி தரும் செய்தியை சொல்கின்றேன் பார் என்று சொல்லி நம்முடைய அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் மிக அற்புதமான முறையிலே சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே அருவியாக பொழுகின்றார்கள் ஆசிரியர் விருத்தங்களிலே. அதான் பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள், அவர்களுக்காக கலைஞர்கள் இந்த சொல்லை தரட்டுமா அந்த சொல்லை தரட்டுமா என்று அவர்கள் ஏவல் கேட்டு தலைமகள் சிறந்த சொற்களை அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்திருக்கின்றால் போலும் என்று செந்தமிழ் சுவைஞர்கள் சித்தாந்த அறிஞர்கள் யாவரும் ஒருமனதாக கூறுவார்கள். அப்படிப்பட்டதொரு அற்புதமான முறையிலே பாக்களை அமைத்துள்ளார்கள் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். அது மட்டுமன்று இந்த நூலிலே, இந்த நூல் ஏற்கனவே நாம் பார்த்தது போல சிவஞான போதத்திற்கு வழிநூல். சிவஞான போதத்திலே தெரிவாக ஆசிரியர் அமைத்துள்ள கருத்துக்களை எல்லாம் இந்த சிவஞான சித்தியார் விரித்து கூறுகின்றது. வழிநூல் செய்பவன் தொகுத்தல் யாப்பாலும் செய்யலாம், விரித்தல் யாப்பாலும் செய்யலாம். இங்கு விரித்தல் யாப்பால் செய்கின்றான். சிவஞான போதம் தொகுத்து சொல்வது, சிவஞான சித்தியார் விரித்து சொல்வது. விரித்து சொல்லும்போதுதான் பல செய்திகளை நாம் அறிகின்றோம். தீவிரதர சத்திரிவாதம் உடையோருக்குத்தான் சிவஞான போதம் தெரிவித்தது. இணையோரும் உணர்ந்து உயிர் பொருட்டு பெருங்கருணை கொண்டு அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் இங்கே கொடுத்திருக்கின்றார். இந்த கருத்துக்கள் எல்லாம் சிவஞான போதத்தில் உள்ளவைதானா? நிச்சயமாக உள்ளவைதான். பல கருத்துக்கள் சிவஞான சித்தியாரிலே உள்ளவை சிவஞான போதத்தில் வெளிப்படையாக இல்லையே என்றால் நம்முடைய திருக்கைராய பரம்பரை அந்த குரு பரம்பரையின் திருவடியை பற்றி நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர் முதற்கண் கூறிவிட்டார், முதலிலேயே சொல்லிவிட்டார். நெய்கண்டான் நூல் சென்னையை கொண்டு சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றாம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே மெய்கண்டானுடைய நூலை தலையாய பிரமாணமாக கொண்டு அதிலே உள்ள சைவ செய்திகளைத்தான் இங்கே சொல்கின்றேன் என்று ஆசிரியர் சொல்லிவிட்டதனாலே முதல் நூலாகிய சிவஞான போதத்திற்கும் வழிநூலாகிய சிவஞான சித்தியாருக்கும் முரண்பாடு கொண்டால் நம்முடைய நெறிதான் முரண்பட்டு போகும். ஆகவே அந்த குரு பரம்பரையானது, திருக்கைராய பரம்பரை குரு பரம்பரையானது, அது செல்ல தெளிவாக ஸ்ரீவன்முக்கரை ஆச்சாரியராக கொண்டு வருகின்ற குரு பரம்பரை ஆகையினாலே அங்கே அறியாமைக்கும் வஞ்சனைக்கும் இரண்டுக்குமே இடமில்லை. பேரறிவு பெருங்கருணை என்ற அந்த நிலையில்தான் அந்த பரம்பரை விளங்குகின்றது. இந்த சிவஞான சித்தியாருக்கு நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் பொழிப்புரை அருளியுள்ளதோடு மட்டுமன்றி நம்முடைய ஆதினத்திலே 16வது குருமூர்த்திகளாக விளங்கிய நம்முடைய அருள் திரு சுப்பிரமணிய தேசிய மேலகரம் சுப்பிரமணிய தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அந்த பொழிப்புரைக்கு இணங்க பதவுரை செய்து அருளியுள்ளார்கள். அந்த பதவுரை இருக்கின்றதே அதன் துணை மிக மிக தேவை. ஏனென்றால் சில இடங்களிலே விஞ்ஞான சுவாமிகள் மிகச் சுருக்கமாக சொல்லிச் செல்கின்றார்கள். அந்த இடங்களிலெல்லாம் அதனுடைய விரிவை அருமையாக எடுத்து காட்டுகின்றார்கள். மேலும் சிவஞான சுவாமிகள் பல பாடல்களுக்கு கொண்டு கூட்டி பொருள் சொல்கின்றார்கள். அந்த கொண்டு கூட்டு எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை நம்முடைய சுப்பிரமணிய தேசிக சுவாமிகளுடைய பதவுரை கொண்டுதான் நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அல்லது மிக அறிவு இது, அல்லது இந்த நம்முடைய குருமூர்த்தியினுடைய பதவுரையின் துணையின்றி மாதவ சிவஞான சுவாமிகளின் பொறிப்புரையை உணர்தல் மிக அறிவு என்று யார் சொல்கின்றார்? நம்முடைய ஆதீன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள் சொல்கின்றார்கள். அவர்களே அப்படி சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு பாதிதம் செய்துள்ளார்கள். இதற்கு நம்முடைய குருமாசனியானவர்கள் செய்த 14வது பட்டத்து குருமாசனியானவர்கள் செய்த பதவுரைக்கு அவர்கள் ஒரு பாதிதம் ஒரு அதை வாழ்த்தி சொல்லியிருக்கின்றார்கள். முற்றுணர்ந்த அருளந்தி சிவன் அருள் செய் சித்தி எனும் முடிவான் நன்னூல் நன்னூர்க்கு உற்றுணர்ந்த சிவஞான மாமுனிவன் உரைத்த பொழிப்புரை இம்மண்மையல் கற்றுணர்ந்த சிலர்க்கன்றி பலர்க்கும் உபகாரமுறா கருத்து ஆழத்தை கற்றுணர்ந்த எம்மனோர்களும் இடர்தீர்ந்து எளிதுணரும் தன்மை ஓர்ந்து என்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மாதவ சிவஞான சுவாமி அருள் செய்துள்ள பொழிப்புரை பலரும் உணர்ந்துவதற்கு அரிதாக இருப்பதனாலே அதன் கருத்தாழத்தை சிறிதே கற்ற எம்மனோர்களும் உணரும் பொருட்டு இந்த பதவுரையை செய்தார் என்று நம்முடைய மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளையவர்களே குறிப்பிடுவார்கள் என்றால் நான் சொல்வதற்கு என்ன உள்ளது? அப்படிப்பட்ட சிறந்ததொரு பதவுரையினை நம்முடைய குருமூர்த்தியர் அருள் செய்துள்ளார்கள். ஆகவே ஆண்டாண்டு அவருடைய பதவுரையை பொழிப்புரை அரிதாக உள்ள இடங்களிலே அவருடைய பதவுரையின் துணை கொண்டும் இந்த உரை சிந்திக்கப்பட உள்ளது. ஆக இந்த முதற்கண் உள்ள பொது அதிகாரத்திலே முதல் இயலாகிய பிரமாண இயலிலே முதற் சூத்திரம் தொடங்குகின்றது. மாதவி சிவஞான சுவாமிகள் அந்த முதற் சூத்திரத்திற்கு போற்றுவாய் கூறுகின்றார்கள். முதற் சூத்திரம் இங்கனம் அளவை இலக்கணம் கூடிய ஆசிரியர், அதாவது இதுவரை அளவை இலக்கணம் சொல்லியிருக்காங்களவா, இங்கனம் அளவை இலக்கணம் கூடிய ஆசிரியர் அவ அளவையான் உணரப்படும் முப்பொருள்களது உண்மை மூன்று சூத்திரத்தான் உணர்த்துவான் தொடங்கி முதற் சூத்திரத்து பதிவுண்மைக்கு அளவை கூறுகின்றார். அருமையாக தோற்றுவாய் செய்து அருளியுள்ளார்கள். ஆசிரியர் எதற்காக அளவை இலக்கணம் கூறினார்? அளவை பிரமாணம் அந்த தர்க்கசாஸ்திர கருத்துக்கள் அவற்றை ஏன் கூறினார் என்றால், நூலிலே பொருள் நிச்சயம் செய்ய போகின்றார். என்ன, பதிப்பொருள் உள்ளது, பாசப்பொருள் உள்ளது, பசுப்பொருள் உள்ளது, சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முப்பொருள்களும் மெய்ப்பொருள்கள், உண்மையிலேயே இருப்பவை என்று நிலைநாட்டப் போகின்றார். அந்த வழிமுறை நமக்கு தெரிந்து கொள்வதற்காக, அந்த வழிமுறையை நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அளவை இலக்கணம் கூறினார். கூறியாச்சு. இப்போ அந்த அளவை இலக்கணத்தை பற்றிய அறிவை நமக்கு ஆசிரியர் வழங்கியிருப்பதனாலே அதன் துணை கொண்டு ஆசிரியர் செய்கின்ற பொருள் நிச்சயத்தை நாம் உணரலாம். பதி நிச்சயம், பாச நிச்சயம், பசு நிச்சயம், மூன்று சூத்திரங்கள்ல பதிப்பொருள் உண்டு என்று நிலைநாட்டப்படுகிறது, நிலைநாட்டப்பட உள்ளது முதல் சூத்திரத்தில். இரண்டாம் சூத்திரத்தில் பாசப்பொருள் உண்டு நிலைநாட்டப்படுகின்றது. மூன்றாம் சூத்திரத்தில் பசுப்பொருள் உண்டு நிலைநாட்டப்பட உள்ளது. அதில் முதல் சூத்திரத்திலே பதிப்பொருள் உண்மை நிலைநாட்டப்படுகின்றது, அதற்கு வேண்டிய அளவையை கூறுகின்றார். பதி உண்மைக்கு அளவை கூறுகின்றார். அதனால முதல் சூத்திரத்தில் என்ன சொல்றார், பதி உண்டு என்பதற்கு அனுமான அளவை சொல்கின்றார். அளவைனா மூன்று வகைப்படும், காட்சி அளவை, அனுமான அளவை, ஆகம அளவை. அதில் எந்த அளவை சொல்றார், அனுமான அளவை சொல்கின்றார். பதி உள்ளது அப்படின்னு கண்ணில் காட்ட முடியாது, ஐம்பொறிகளில் எதற்கும் காட்ட முடியாது. பதி உள்ளது இந்த ஆகமத்தில் இந்த இடத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஐயத்தை தீர்க்காது. எனவே காட்சி அளவை, ஆகம அளவை இவற்றை கொள்ளாமல் அனுமான அளவையின் துணை கொண்டு பதி உண்மையை நிலைநாட்டப் போகின்றார். எனவே பதி உண்மைக்கு அனுமான அளவை கூறுகின்றார். அப்ப அனுமான அளவையை கூறுனா நம்ம விளங்கிக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் அந்த அளவை இலக்கணத்தில் அந்த செய்தியைதான் சொல்லியிருக்கின்றார். அதாவது மறைந்திருக்கின்ற பொருளை அதனோடு விட்டு நீங்காத பொருள் ஒன்றை காட்டி இந்த பொருள் இருப்பதனாலே இதனோடு விட்டு நீங்காத அந்த பொருளும் உண்டு என்று மறைந்துள்ள பொருளை துணிவது, இதுதான் அனுமான அளவை. இந்த அடிப்படையெல்லாம் அதற்குத்தான் அளவை இலக்கணத்திலே கூறினார்கள். அந்த முறைப்படிதான் மறைந்திருக்கின்ற, மறைய நின்றுள்ளான் மாமணி சோதியான் என்று திருமுறை சொல்வது போல, மறைய நின்றுள்ள அந்த மாமணி சோதியானாகிய சிவபரம்பொருள் இருக்கின்றது என்று அனுமான அளவை கூறி நிலைநாட்ட வருகின்றார் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி. அந்த முதல் சூத்திரத்தை நாம் பார்ப்போம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்து மண்ணி நின்றே என்று அருமையாக ஒரு ஆசிரியர் விருத்தம், அரிசீர் ஆசிரியர் விருத்தம். அடிதோறும் ஆறு சீர்கள். இந்த அரிசீர் ஆசிரிய விருத்தத்திலே அருமையாக பதி உண்மைக்கு அனுமான அளவை கூறி பதிப்பொருள் உள்ளது என்று நிலைநாட்டியதோடு மட்டுமல்லாமல் அந்த பதிப்பொருள் சிவபெருமானே என்றும் மிகச்சிறப்பாக நிலைநாட்டியுள்ளார். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உழைத்திடும் உலகம் எல்லாம், இந்த உலகத்திற்கு ஒரு அடைமொழி. இந்த உலகம் எவ்வாறு சொல்லப்படுகின்றது, ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சொல்லப்படுகின்றது. ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று இந்த உலகம் சொல்லப்படுகின்றது இல்லையா. இதைத்தான் நம்முடைய மெய்கண்ட தேசிகர் நம்முடைய சிவஞான போதத்திலே அவன் அவள் அது எனும் அவை என்று குறிப்பிட்டார். அங்கு அவை என்ற சொல்லாலே இந்த மொத்த உலகத்தையும் சுட்டினார்கள். அவை என்பது உலகத் தொகுதி என்று அங்கு பொருள்படும். உலகத் தொகுதி என்பதை இங்கே அவை என்றார்கள். இங்கே சிவஞான போதத்திலே இங்க உலகம் என்று வெளிப்படையாக அந்த பெயரை பயன்படுத்தியுள்ளார்கள் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி. அவன் அவள் அது என்பது ஒருவன் ஒருத்தி ஒன்று என்பதுதான். அவன் என்று சொல்லப்படுவதும் ஒருவன் என்று சொல்லப்படுவதும் ஒரே பொருள் தான். என்ன, ஆண் உடல் எல்லாம் அவன் சுட்டப்படும், ஒருவன் சொல்லப்படும். பெண் உடல் எல்லாம் அவள் சுட்டப்படும், ஒருத்தி. அப்புறம் அகிரிணை உயிர்கள், அந்த உயிர்கள் எடுத்துள்ள, அதாவது இந்த அகிரிணை பிறவிகள் இருக்கின்றனவே, விலங்குகள், தாவரங்கள், அவையல்லாத மற்ற சடப்பொருள்கள், இதையெல்லாம் அதுன்னு சுட்டப்படும், ஒன்று என்று சொல்லப்படும். அந்த மெய்கண்ட தேவனாயினாரே தம்முடைய முதற் சூத்திரத்திலே அவன் அவள் அது என்பதை அவர்கள் அதிகரணத்திலே கண்ணடித்து உரை செய்யும் பொழுது ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் என்று தெளிவாக உரைத்துள்ளார்கள். ஆகவே ஆசிரியரே அவ்வாறு அதிகரணத்திலே உரைத்திருப்பதனாலே அதனை எடுத்துக்கொண்டு ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சிவஞான சித்தியார் கூறுகிறார். ஏன் சிவப்பிரகாசம் கூட ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று என்று இதே சொல்லாட்சியை கூறுகின்றது. உலகமெல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று என்று சிவப்பிரகாசம் கூறுகின்றது. ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே மாதவ சிவஞான சுவாமியுடைய உரைக்குள் நுழைவதற்கு முன்பு இதனுடைய பொருளை சுருக்கமான அளவிலே நாம் பார்த்துக் கொள்வது நலம்பயம். உலகம் என்பதற்கு தான் அடை. ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று உழைத்திடும் என்பது வந்து உலகத்துக்கு அடை. அப்ப இந்த உலகமெல்லாம் என்ன ஆகின்றது? வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலால் இந்த உலகம் வரக்கூடிய முறைப்படி வருகின்றது. வருதல் என்பது இங்கு தோன்றுதல். தோன்றக்கூடிய முறைப்படி இந்த உலகம் தோன்றுகின்றது. நின்று குறிப்பிட்ட காலம் இந்த உலகம் நிலை பெறுகின்றது. அதனோடு மட்டுமல்ல போகவும் செய்கின்றது, அதாவது ஒடுங்கவும் செய்கின்றது. தோன்றி இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகம் ஒடுங்கவும் செய்கின்றது. ஏன்னா இங்க ஒடுக்கம் தான் மிக முக்கியம். அதை வச்சுதான் சிவபெருமானே பரம்பொருள் நிலைநாட்ட போறோம். அதனால அந்த இடத்துல அழுத்தமா உண்மை போட்டார். ஒடுங்கவும் செய்கின்றது, போவதும் ஆதலாலே என்று சொல்கின்றார். உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். இந்த உலகம் தோன்றி இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒடுங்கவும் செய்கின்றது, ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். இவ்வுலகத்தை தோற்றுவிப்பவன் ஒருவன் வேண்டும் என்று பொருள் சொல்லலாம். பார்க்கும்போது அப்படிதான் தெரிகின்றது. ஆனால் சிவஞான சுவாமிகள் மிக நுணுக்கமாக பொருள் சொல்லியுள்ளார்கள். அதுதான் பலரும் இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தருபவன் ஒருவன் வேண்டும் அப்படி அப்படிங்கிறார்கள். சிவஞான சுவாமிகள் எவ்வளவு நுணுக்கமாக சொல்லியுள்ளார்கள். இது அருணந்த சிவாச்சாரிய சுவாமிகள் தம் போக்கிலே தமக்கு தோன்றியவாறு எழுதிய நூல் அன்று. மெய்கண்டான் நூல் சென்னையில் கொண்டு தெய்வ திறத்தினை தெரிக்கலுற்றான் சொல்லியிருக்கின்றார். ஆகவே சிவஞான போத முதற் சூத்திரத்திலே எழுவாயது உலகம் போற்றிய திதியே என்றார்கள். உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்ட உள் பொருள் என்றார்கள். அது மாதிரி இங்கேயும் உலகத்தை எழுவாக சொன்னார். தன்னை தோற்றுவிப்பான் ஒருவனை இந்த உலகம் நாடி நிற்கும். இந்த உலகம் தானாக தோன்றாது, தான் தோன்றும் பொருட்டு ஒருவனை சார்ந்து இருக்கும் இந்த உலகம். அவன் தோற்றுவித்தா மட்டும்தான் இந்த உலகம் தோன்றும். இது தோன்றணும்னா அதற்கு அவனுடைய துணை வேண்டும். எனவே தான் தோன்றும் பொருட்டு இந்த உலகம் ஒருவனை சார்ந்து இருக்கும், அதே அவாய் நிற்கும் என்று சொல்வார்கள். அவாய் நிற்கும்னா அவன் இருந்தாதான் இந்த உலகம் தோன்றும். அவன் தோன்ற செய்தால்தான் இந்த உலகம் தோன்றும். அதுக்கு அந்த பொருள் தோற்றுவிப்பான் ஒரு வினை முதல். வினை முதல் என்பது கர்த்தா, அந்த காரியத்தை செய்யறவன், அவனைத்தான் வினை முதல்னு சொல்லுவோம். தன்னை தோற்றுவிப்பான் ஒரு வினை முதலை இந்த உலகம் என்ன செய்யும்? அவாய் நிற்கும். தன்னை தோற்றுவிக்கும் பொருட்டு ஒரு வினை முதலை வந்து அது நாடி நிற்கும், சார்ந்து நிற்கும் என்று மிக நுணுக்கமாக சொல்லியுள்ளார்கள். அப்ப இதுல ஒரு ஐயப்பாடு வரும் இல்லையா? உலகம் எல்லாம் வந்து நின்று போவது அப்படின்னு சொல்லிட்டீங்க. தோன்றி இருந்து அழிவது உலகம் தான் சொல்லிட்டீங்க. இப்ப தோன்றி நின்று அழிகின்ற உலகம் அது தான் மீண்டும் தோன்றுவதற்கு ஒருவனை வந்து சார்ந்திருக்கும். சரி, ஆனா அந்த உலகம் தோன்றி இருந்து அழியுங்கிறது என்ன உறுதி? பார்த்தோமா நாம யாராவது அது மொத்தமா இந்த உலகம் தோன்றுவதை பார்த்தோமா? அல்லது மொத்தமா இந்த உலகம் அழிய போகுதா? அதெல்லாம் எதை வச்சு நாம உறுதியா சொல்றது? என்று பல தடைகள் இடம் அல்லவா? அந்த தடைகள் எழுவதற்கே வாய்ப்பு இல்லாமல் தான் உலகம்னு தொடங்காம எப்படிப்பட்ட உலகம்னு அந்த இடத்துல வர்ணிக்கின்றார்கள். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று குறைத்திடும் உலகம் தான். ஒருவனை பற்றி சொல்லும் பொழுது ஐயா இவன் வந்து ஒருவனை சொல்றாங்க வைங்க, ஒருவன் பெயர் வச்சுருவோம், அவன் பேர் வந்து கண்ணன் சொல்லுவோம். கண்ணனை பாராட்டினார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அடுத்தால் என்ன கேள்வி வரும்? எதுக்காக பாராட்டினார்கள்? என்ன விஷயம்? இப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மாநிலத்திலே முதல் மாணவனாக வந்த கண்ணனை பாராட்டினார்கள் சொல்லிட்டா, அப்ப ஏன் பாராட்டினாங்கிற கேள்வி அங்க எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த காரணத்தையே கண்ணனுக்கு அடைமொழியா சேர்த்தாச்சு. மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்த கண்ணன் அப்படின்னு சேர்த்தாச்சு. அப்போ அவன் ஏன் பாராட்ட பெற்றான் அப்படிங்கிற காரணமே அங்க அடைமொழியாக அங்கு வந்துட்டதுனால. அதை மாதிரி இங்கேயும் வந்து எப்படிப்பட்ட உலகம் தோன்றியிருந்து அழியும், ஒருவன் ஒருத்தி ஒன்றுன்னு
உணரப்படுகின்ற உலகம். அதுல என்ன இருக்கு, ஒருவன் சொல்லும் போது ஆண் உடல், ஒருத்தின்னு சொல்லும் போது பெண் உடல், ஒன்றுன்னு சொல்லும் போது மிருக உடல், தாவர உடல், மற்றும் உள்ள பஞ்சபூதங்கள் எல்லாம் அடங்கும். அப்ப என்ன புரிகின்றது, மூன்று செய்திகள் நமக்கு புரிகின்றன. இந்த உலகம் வந்து ஒரு முழு பொருள் அன்று, இது பல பகுதிகளை உடைய பொருள். ஆணுடல், பெண்ணுடல், விலங்குடல், தாவர உடல், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி தனித்தனி பகுதிகளால் ஆகியது இந்த உலகம். அப்போ என்ன அங்க அனுமான அளவை சொல்றாங்கன்னா, எதெல்லாம் பகுதிகளால் ஆகின பொருளோ அதெல்லாம் தோன்றியிருந்து அழியும். உதாரணம், உலகத்தில் உள்ள எந்த பொருளானாலும் உதாரணம் கொடுக்கும், உலகத்தில் உள்ள எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் எல்லாம் பகுதிகளால் ஆனவைதான் இல்லையா. நூலை எடுத்துக்கொண்டால் பல தாள்கள் சேர்ந்து அட்டை சேர்ந்து பகுதிகளாகத்தான் வருகின்றது. எந்த பொருள் எடுத்துக்கொள்வோம், ஒரு வீடுன்னு பார்த்தா அதுல பல பகுதிகள், செங்கல், சிமெண்ட், சுண்ணாம்பு, தூணு, அத்திவாரம், மாடி, ஒவ்வொன்றும் தனித்தனி பகுதி தான். சைக்கிள், மோட்டார், எந்த வாகனத்தையும் எடுத்துக்கொள்வோம், பகுதி பகுதியாக தான் இருக்கின்றது. அந்த பகுதிகளான பொருள் எல்லாமே தோன்றி இருந்து அறிகின்றனவா இல்லையா. ஒரு வீடுன்னா ஒரு காலத்தில் கட்டப்பட்டது இல்லையா, ஒரு காலத்தில் இருக்கும், அந்த காலத்துல இந்த மாதிரி அரண்மனைலாம் அங்கதான் இருந்தது அப்படிங்கும். இந்த காலத்துல இல்லாம பல நூற்றாண்டு உண்டு இருந்த இடங்கள்லாம் அழிந்து போயிருப்பதை அறிகின்றோம் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக. ஆகவே பகுதிகளை உடைய எல்லா பொருள்களும் தோன்றி இருந்து அழிவனதான். நம்ம உடம்பு எடுத்துக்கொடுமே, கண், கால், மூக்கு, வாய், கை, கால் பகுதிகளால் ஆனது நம்ம உடம்பு, இதுவும் தோன்றி இருந்து அழிவது தான். ஆகவே பகுதிகளான பொருள் எல்லாமே தோன்றியிருந்தான் அழியுது. அப்ப இந்த உலகமும் பகுதிகளால் தான் ஆயிருக்கு. என்ன பகுதிகள், ஆணுடல், பெண்ணுடல், விலங்கு உடல், தாவர உடல், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி பல பகுதிகளால் ஆனதுதான் இந்த உலகம். இந்த பகுதிகளை தவிர்த்து உலகம்னு ஒண்ணு நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா. அது சைவ சித்தாந்த சிந்தனையெல்லாம், தர்க்க சிந்தனையெல்லாம் இப்படி சாத்திரங்களை பார்க்கும்போதுதான் நம்ம ஆகுது. எல்லாரும் எத்தனையோ சமயங்கள் கடவுள் உண்டு சொல்றாங்க, நாமளும் சும்மா சொல்றோமா இல்ல, மிக தெளிவாக சொல்வது சைவ சித்தாந்தம் தான். ஏன்னா அது சிவபெருமான் திருவாகம் செய்தி. ஆகவே மிகச்சிறப்பாக சொல்கிறார், ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்படுகின்ற உலகம் எல்லாம் வந்து நின்று போவதும் அதனாலே